சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 10.
தன்மாத்திரைகள் பூதங்களுக்கு முதற் காரணமாகிய தத்துவங்கள், புலன்கள் தத்துவங்கள் அல்ல. பூதங்களின் குணங்களாகிய அவை தாத்விகங்கள் எனப்படும்.
இதுல என்னொரு பகுதியை சும்மா தொட்டு காட்டிட்டு போகிறாரோ உள்ள போறாரோ, எங்களுக்கு தத்துவம் 36, தாத்விகம் 60, மொத்தம் 96 எங்களுக்கு இருக்கிறது. 36 தத்துவங்கள் என்பது நாங்கள் படிக்கிற இந்த விஷயங்கள், 36 தத்துவமாயினுடைய வழிபாடுகள். பிறகு அந்த தத்துவங்களினுடைய காரியங்களாக சில விரியும், அதற்கு தாத்விகங்கள் என்று பெயர். இப்ப அதற்கு இப்போதைக்கு உதாரணம் அந்த 60 இப்ப நான் சொல்லவில்லை. அதுக்கு உதாரணம் என்னவென்றால், இந்த தன்மாத்திரையாக சுவையொளி உருவோசை நாற்றம் இருக்கிற பொழுது அது தத்துவம். சுவையொளி உருவோசை நாற்றம் என்று பூத குணங்களாக இருக்கிற பொழுது அது தாத்துவம், தாத்வீகம். அப்போ தத்துவம் 36, தாத்துவம் தாத்வீகம் 60, மொத்தம் 36 விஷயம் எங்களுக்கு மாயையிலிருந்து உபகாரமாகும். ஒன்று நேராக மாயையினுடைய தத்துவ நிலைகள், பிறகு அதனுடைய கூறுகளாக இருக்கிற விஷயங்களை தாத்வீகம் என்று சொல்லுவோம். இறைவனை அடைய இந்த மாயை கூறுகள் எல்லாமே துணை செய்கின்றன. அதனால்தான் இந்த கோயில்ல நாங்கள் 96 படி வச்சிருக்கோம். மேல போறது தத்துவம் 36, தாத்வீகம் 60 என்பதை கணக்கு பண்ணி.
பூதங்கள் 5. தன்மாத்திரைகளிலிருந்து பூதங்கள் தோன்றும் என குறிப்பிட்டோம். அப்பூதங்கள் தோன்றும் முறையை இனி காண்போம். சப்தம் முதலிய தன்மாத்திரைகளுள் ஒவ்வொன்றிலிருந்தும்
எனக்கு இந்த பகுதியை ஆசிரியரிடம் படிக்கிற பொழுது இதை விளங்குறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த பகுதி என்றால் இந்த பூதங்கள் தன்மாத்திரைகள் என்றதுல எனக்கு ஏற்பட்ட குழப்பம். அதாவது எங்களுக்கு தெரிந்த ஆரம்ப அறிவிலே நாங்கள் என்ன நினைக்கிறோம், தண்ணி இல்லாவிட்டால் சுவை இல்லை, நெருப்பு இல்லாவிட்டால் ஒளி இல்லை, காற்று இல்லாவிட்டால் உணர்தல் இல்லை, ஆகாயம் இல்லாவிட்டால் சத்தம் இல்லை. எங்களுடைய ஆரம்ப கல்வி நிலை அப்படித்தான் இருக்கிறது. அதாவது இந்த பூதங்கள் இல்லாவிட்டால் இந்த அஞ்சும் இல்லை என்கிறோம். தத்துவத்தின் அடிப்படையிலே நுட்பமாக பார்க்கிற பொழுது இந்த 5 ரொம்ப கீழ்பட்ட குணங்கள், இந்த 5 உயர்நிலை இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் அந்த தன்மாத்திரையாகிய சுவையொரியூரோசை நாற்றம் இல்லாவிட்டால் இந்த 5 பூதங்களும் வந்திருக்காது என்றார். சுவை என்கின்ற தன்மாத்திரை இல்லாவிட்டால் பூதம் இல்லை, பூதம் இல்லாவிட்டால் புலன் இல்லை. ரெண்டுக்கும் பெயர் உண்டா வச்சதாலே வந்த குழப்பம் அவ்வளவுதான்.
தன்மாத்திரைகளிலிருந்து பூதங்கள் தோன்றும் என குறிப்பிட்டோம். அப்பூதங்கள் தோன்றும் முறையை இனி காண்போம். சப்தம் முதலிய தன்மாத்திரைகளுள் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு பூதம் தோன்றும். சப்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும், பரிசத்திலிருந்து காற்று தோன்றும், ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும், ரசத்திலிருந்து நீர் தோன்றும், கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும்.
நான் சொன்ன முதல் நிலை இருக்கிறதே நெருப்பிலிருந்துதான் ஒளி தோன்றும் என்கிறேனே, இன்றைக்கு விஞ்ஞானம் போயிருக்கிற அளவு இதுதான். அதாவது இந்த சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்பவைக்கெல்லாம் பூதங்கள் தான் அடிப்படை என்கிற நிலையிலேதான் இன்றைக்கு அறிவியல் நிற்கிறது. பூதங்களுக்கு தோன்றுவதற்கு இவையெல்லாம் காரணம் என்கின்ற நோக்கம் நம் தத்துவர்களுடைய பார்வை. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது இந்த சுவையொளி உருவோசை நாற்றம் எல்லாம் பூதங்கள் இருந்தால்தான் தோன்றும் என்பதுதான் இன்றைக்கு படிப்பு. இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், சுவையொளி உருவோசை நாற்றம் என்று தன்மாத்திரை இல்லாவிட்டால் பூதங்களே தோன்றாது, அப்படி அதுல இருந்து தோன்றினபடியால் தான் பூதங்கள் அந்த குணங்களை கொண்டிருக்கின்றன என்கிறார். நான் இதை திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், இது இந்த தத்துவ படிப்பிலே தத்துவங்கள் படிக்கிற பொழுது ஒரு குழப்பமான இடம். மற்றதெல்லாம் தனித்தனி பெயர் கொள்ளும், இது மேலே ஒரு பெயர் கீழே ஒரு பெயர் ரெண்டும் ஒரே பெயர், ஆனால் வேறு வேறு விஷயம் என்கிற பொழுது குழப்பம் வரும் என்பதற்காகத்தான் இந்த திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கூறியது குரல் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
சப்தத்திலிருந்து ஆகாயம் தோன்றும், பரிசத்திலிருந்து காற்று தோன்றும், ரூபத்திலிருந்து நெருப்பு தோன்றும், ரசத்திலிருந்து நீர் தோன்றும், கந்தத்திலிருந்து நிலம் தோன்றும். பூதங்களின் குணங்கள், காரணத்தின் தன்மையே காரியத்திலும் இருக்கும். ஆதலால் எந்த தன்மாத்திரையிலிருந்து எந்த பூதம் தோன்றிற்றோ அந்த தன்மாத்திரை அந்த பூதம் தனது குணமாக கொண்டிருக்கும். அந்த தன்மாத்திரையை அந்த பூதம் தனது குணமாக கொண்டிருக்கும். இம்முறையில் ஓசை ஆகாயத்தின் குணமாக நிற்கும். ஊரு
ஏனென்றால் ஆகாயம் இதில் இருந்து தோன்றியது,
ஓசையிலிருந்து,
ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து தோன்றியது. ஆகவே ஆகாயத்தினுடைய குணமாக இது இருக்கும், ஓசை என்கின்ற புலன் இருக்கும். காரணத்திலிருந்து தோன்றப்படுகிற காரியத்திலே காரணத்தினுடைய தன்மை இருக்கும்.
இம்முறையில் ஓசை ஆகாயத்தின் குணமாய் நிற்கும், ஊறு காற்றின் குணமாய் நிற்கும், ஒளி நெருப்பின் குணமாய் நிற்கும், சுவை நீரின் குணமாய் நிற்கும், நாற்றம் நிலத்தின் குணமாய் நிற்கும். தன்மாத்திரைகளை பற்றி அறிய வேண்டிய
நிலம் இல்லாவிட்டால் வாசனை இல்லை. அது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் புரிய, மற்றதெல்லாம் புரிகிறது. தண்ணீர் இல்லாவிட்டால் சுவை இல்லை. அதனால்தான் கடவுள் நாக்கை தண்ணீருக்குள்ளே வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய ஒரு 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 படைப்பாளர்ன்றதுக்கு தண்ணீர் இல்லாவிட்டால் நாக்கிலே சுவை தெரியாது. அதுக்காகத்தான் எப்பொழுதும் நாக்கு தண்ணீர் என்று அந்த ஊரிலேயே இருக்கிறது. அதுபோல தண்ணீர் இல்லாவிட்டால் சமையல் நீங்கள் செய்ய முடியாது. அது ரொம்ப அடிப்படை. வாரியார் சுவாமிகள் முன்பு சொற்பொழிவு செயல்படுவார், தண்ணி இல்லாம நான் சமைப்பேன் என்றார். இப்ப சொல்லிவிட்டு சொல்லுவார், என்ன செய்ய வேணும், அதுக்கு 2 கிலோ தக்காளி பழம் வேணும்னு சாம்பார் வைக்கிறதுக்கு. அதிலே 90% தண்ணீர். ஆகவே நீர் இல்லாவிட்டால் சுவை உணர்ச்சி வராது. அப்போ ஒவ்வொன்றும் அப்படி அப்படித்தான் தோன்றுகிறது. அப்ப நிலம் என்று தரப்பட்டால் வாசனைக்கு காரணம். அதனால்தான் இப்போவும் நாங்கள் சொல்லுகிற பொழுது மண் வாசனையோடு எழுதுகிறார் என்கிறோம். ஆகவே மண்ணிலிருந்து தான் வாசனை வருகிறதுன்றது சொல்றவனுக்கு எங்கேயோ தெரிஞ்சிருக்கிறது. அதனால்தான் இந்த பெயர் வச்சிருக்கிறார்கள், மண் வாசனை.
தன்மாத்திரைகளை பற்றி அறிய வேண்டிய மற்றொரு செய்தி உண்டு. அதாவது சப்த தன்மாத்திரை சப்தம் ஒன்றேயாய் நிற்கும், பரிச தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் என்னும் இரண்டையும் உடையதாய் நிற்கும், உருவ தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் ஆகிய இரண்டோடு உருவத்தையும் உடையதாய் நிற்கும், ரச தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ஆகிய மூன்றோடு ரசத்தையும் உடையதாய் நிற்கும், கந்த தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ரசம் ஆகிய நான்கோடு கந்தத்தையும் உடையதாய் நிற்கும்.
தன்மாத்திரையாக சொல்லுகிறார்கள், நான் குணத்துல வச்சு சொல்லுகிறேன். ஆகாயம் தோன்றி அதுல இருந்து காற்று தோன்றி அதுல இருந்து நெருப்பு தோன்றி அதுல இருந்து நீர் தோன்றி அதுல இருந்து நிலம் தோன்றுகிறது. இதுதான் இந்த பஞ்சபூத ஒழுங்கு. இதே இந்த ஒழுங்கு வந்து தன்மாத்திரையிலேயே இந்த ஒழுங்கு இருக்கிறது என்கிறார். தன்மாத்திரை என்ற அமைப்பிலேயே இந்த ஒழுங்கு இருக்கிறது. அதனாலேதான் பிறகு நாங்கள் காணுகிற இந்த பூத குணங்கள்லேயே இந்த ஒழுங்கு இருக்கிறது என்கிறார்கள். ஆகாயத்திலே இருந்து காற்று தோன்றும், காற்றிலே இருந்து நெருப்பு தோன்றும், நெருப்பிலே இருந்து நீர் தோன்றும், நீரிலே இருந்து நிலம் தோன்றும். இப்படி தோன்றுகிற முறையிலே ஆகாயத்துக்கு ஒரு குணம். நான் இப்ப உங்களுக்கு விளக்கத்துக்காக பூத குணங்களிலே வைத்து சொல்லுகிறேன். இது தன்மாத்திரைக்கும் இது பொருந்தம் என்பதை இப்போதைக்கும் புரிந்து கொள்ளுங்கள். பூத குணங்களிலே வைத்து சொன்னால் ஆகாயத்துக்கு ஒன்றுதான், கேட்டல் ஆகிய ஒரு குணம்தான் ஆகாயத்துக்கு இருக்கிறது. சப்தம் கேட்டல் என்பது சப்தம், சப்தம் என்கின்ற ஒரு குணம் தான் ஆகாயத்து. நான் முன்பு வகுப்பிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆகாயம் இல்லாவிட்டால் சப்தம் இருக்காது. ஏனென்றால் அது நான் கற்பனை பண்ணுவது, சரியோ பிடியோ தெரியாது. ஒரு குவளை போல ஆகாய வழி இருக்கிறபடியால் தான் நாம் பேசுகிறது உங்களுக்கு கேட்கிறது, அந்த எதிரொலி வந்து கேட்கிறது. அந்த 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 என்னென்று சொல்வது, அது ஒரு குவளைத்தன்மை இல்லாவிட்டால் ஆகாயத்திலே சப்தம் வெளியே வராது என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் நான் சொல்ல, இந்த பிளாஸ்க் வாங்குகிற பொழுது நாங்கள் நல்ல பிளாஸ்கா என்று பார்த்ததுக்கு காதிலே வைத்து பார்ப்போம். பார்த்தால் போற காத்தினுடைய சத்தம் திருப்பி வந்தால் அது நல்ல என்று நாங்கள் முடிவு செய்வோம். அதுல ஒரு ஓங்கார சத்தம் இருக்கும். அது போலத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் ஆகாயம் வட்டமாக உள்ளடக்கி நிற்கிறபடியால் அதுக்குள்ளே போகிற சத்தங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே ஆகாயத்தினுடைய குணம் சத்தம். பிறகு இதை எப்படி நான் கற்பனை பண்ணுவேன் என்றால், மெல்ல 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 வெயிட் கூடுகிறது, அதாவது தூளத்தன்மை கூடுகிறது. தூளத்தன்மை கூடுகிற போது ஆகாயம் உணரப்படாது. ஆகாயம் ஊகிக்கப்படுமே தவிர உணரப்படாது. ஆகாயம் என்று ஒன்று இருக்கிறதை நாங்கள் ஊகிக்கலாமே தவிர உணர முடியாது. இப்பொழுது இது கொஞ்சம் தூளத்தன்மை பண்ணினவுடனே மெய் கூட்டி இறங்குகிறது. இறங்குகிற பொழுது காற்றாக மாறுகிறது. காற்றாக மாறுகிற பொழுது என்னாலே உணர முடியும். என்னுடைய 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 உடம்பிலே அது படுவதை நான் அறிய முடியும். அப்படி அறியப்படுகிற பொழுது இதற்கு குணம் ரெண்டு குணமாக மாறுகிறது. ஆகாயமாக இருக்கிற பொழுது சப்தம் மட்டும்தான் அதனுடைய குணம். காற்றாக மாறுகிற பொழுது காற்றுக்கு சப்தமும் உண்டு, அதைவிட உணர்தல் என்கின்ற தன்மை உண்டு. காற்று மேல படுவது தெரிகிறது அல்லவா, அதை விட காற்று வீசுகிற பொழுது சத்தம் இருக்கிறது. ஆகவே அதற்கு ரெண்டு குணமாக மாறுகிறது. இனி இன்னும் தூளத்தன்மை படுகிற பொழுது அது நெருப்பாக மாறுகிறது. காற்றிலே இருந்து நெருப்பு, இதெல்லாம் நீங்கள் உணரலாம். அதனாலதான் காற்றில் இல்லாவிட்டால் நெருப்பு நின்று விடுகிறது. இது இது பற்றி உலகியலான படிப்புக்கு எத்தனையோ அவர்கள் சொன்னது சரி என்பதற்கான விளக்கம் இருக்கிறது. அப்ப காற்றிலே இருந்து நெருப்பு, நெருப்பு என்பது இன்னும் கனம் கூடுகிறது, தூளத்தன்மை கூடுகிறது. அப்படி கூடுகிற பொழுது என்ன ஆகிறது என்றால் இன்னொரு குணம் அதற்கு கூடுகிறது. முதலிலே கேட்டல் ஆகிய குணம் இருந்தது, பிறகு உணர்தல் ஆகிய குணம் வந்தது, இப்பொழுது காணுதல் ஆகிய குணம் வந்துவிடும். நெருப்பை கண்ணாலே பார்க்கவே முடியும், நேராக பார்க்க முடியும். அப்போ கேட்டல், உணர்தல், பார்த்தல், மூன்று குணமாகி விடுகிறது. அக்கினியாக போகும், பிறகு அக்கினி நீராக மாறும். இது வேறு ஆறாயிரத்து குரல். அக்கினியிலிருந்து நெருப்பு பிறக்குமா என்று கேட்டால் அதற்கு தத்துவக்காரர்கள் சொல்வார்கள், அக்கினியிலிருந்து தான் நெருப்பு பிறக்கிறது. ஏனென்றால் நெருப்புக்கு சூடு இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் படிக்கிற பொழுது எப்படி படிக்கிறோம், நெருப்பு தண்ணீரை பற்றி சொல்கிற பொழுது இத்தனை பாகை வெப்பநிலை கொண்ட தண்ணீர் என்று குறிக்கிறோம். அப்போ தண்ணீருக்கு வெப்பம் இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா. அது மட்டுமல்ல, சூடு வைத்தால் சுட வைத்தால் தண்ணீர் சூடுகிறது. சூட்டினுடைய தன்மை தண்ணீரிலே இல்லாவிட்டால் சுடாது. ஆகவே நெருப்பிலே இருந்துதான் தண்ணீர் பிறந்தது என்பதற்கு அதை ஒரு சான்றாக சொல்வார். அப்போ நெருப்பிலே இருந்து தண்ணீர் பிறந்து விட்டது. இப்போ அதுக்கு நான்கு குணம், நாலாவது பூதம் நான்கு குணம். ஒன்று கேட்டல், அடுத்தது உணர்தல், அடுத்தது பார்த்தல், இப்பொழுது சுவைத்தல். தண்ணீர் இன்னும் திண்மையான உடனே நாக்கிலே அது சுவைக்காக ஒரு பொருளாக மாறுகிறது. அதற்கு பிறகு இன்னும் திண்மையாகி அது தூள வடிவம் பெறுகிற பொழுதுதான் நிலம். இந்த நிலமாக மாறுகிற பொழுது அதற்கு என்ன குணம் பெறுகிறது என்றால் ஐந்தாவது குணம், அதற்கு வாசனை என்கின்ற ஐந்தாவது குணம். அப்போ கேட்டல், உணர்தல், பார்த்தல், சுவைத்தல், அறிதல், நேரடியாக தொட்டு பார்த்தல். அப்படி இந்த ஐந்து பூதங்கள் இந்த ஒழுங்கிலே பிறக்கிறது. திருவாசகத்திலே மண்டிவாசகர் அப்படி ஒவ்வொன்றா வானில் ஒன்றாய் கிழந்தாய் பற்றி, நீரில் இரண்டாய் கிழந்த அப்படியே வரிசைப்படுத்துவார். இந்த நூல்ல இருந்தாலும் இருக்கு, அதுக்கு மேற்கொண்டு சொல்லி இருப்பார்.
இருக்குங்க, இருக்குங்க.
அந்த பாடல் அப்படியே சொல்லுவார். ஒன்று ரெண்டு மூன்று என்று பூதங்கள் வளர 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 குணங்கள் வளர்ந்து கொண்டே போகிறது. அதைத்தான் இங்கே சொல்லுவார். படிங்க.
அஃதாவது சப்த தன்மாத்திரை சத்தம் சப்தம் ஒன்றேயாய் நிற்கும், பரிச தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் என்னும் இரண்டையும் உடையதாய் நிற்கும், உருவ தன்மாத்திரை சப்தமும் பரிசமும் ஆகிய இரண்டோடு உருவத்தையும் உடையதாய் நிற்கும், ரசத்தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ஆகிய மூன்றோடு ரசத்தையும் உடையதாய் நிற்கும்.
சுவை, அது உங்களுக்கு தெரியும். ரசம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சுவை. அதனாலதான் சமையலே ருசியான விஷயத்துக்கு சமய ரசம் என்று பெயர் வைத்திருக்கார். ருசியாக இருந்தால்
கந்த தன்மாத்திரை சப்தம் பரிசம் உருவம் ரசம் ஆகிய நான்கோடு கந்தத்தையும் உடையதாய் நிற்கும். காரணங்களாகிய தன்மாத்திரைகள் இவ்வாறு ஒன்றும் இரண்டும் மூன்றும் நான்கும் ஐந்தும் உடையனவாம். ஆதலின் அவற்றினின்றும் தோன்றும் ஆகாயம் முதலிய பூதங்களும் முறையே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய குணங்களை உடையனவாயிருக்கும். அகுதாவது ஆகாயம் ஓசை என்னும் ஒரு குணமே உடையதாகும். காற்று ஓசை ஊறு ஆகிய இரு குணங்களை உடையதாகும். நெருப்பு ஓசை ஊறு ஒளி ஆகிய மூன்று குணங்களை உடையதாகும். நீர் ஓசை ஊறு ஒளி சுவை ஆகிய நான்கு குணங்களை உடையதாகும். நிலம் ஓசை ஊறு, ஒளி, சுவை, மனம் ஆகிய ஐந்து குணங்களை உடையதாகும்.
இதிலேயே நம்ம நம்முடைய சமயத்திலே இந்த பஞ்சபூத தலங்கள் என்று தலங்கள் வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியும், தமிழ்நாட்டிலே தான் பஞ்சபூத தலங்கள் இருக்கிறது. ஆகாய தலம் என்பதுதான் சிதம்பரம், ஆகாய பூத தலம். சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம் என்று நாங்கள் முன்பும் வகுப்பிலே சொல்லுங்க, சிதம்பர ரகசியம் என்ற உடனே அங்க போய் ஏதோ தேடுவார்கள். அதுவல்ல, எப்படி ஆகாய பூதம் உணரப்படாமல் இருக்கிறதோ அப்படி சிதம்பரத்திலே இறைவன் பூதரூபமாக நிற்பான், உணரப்பட மாட்டான். அந்த இடத்திலே போய் அவனை உணர்வதற்குத்தான் அந்த ஆகாய பூதத்திலே இறைவனை வைத்து தரிசிப்பது. இது எங்களுக்கு அங்கே ஒண்ணுனே ஐயர் ஒரு பஞ்சாலத்தை காட்டினோடனே எட்டி எட்டி பார்ப்போம், அதுக்குள்ளே ஏதோ இருக்கிறது என்று. சிதம்பர ரகசியம் என்பது எப்படி பூதரூபத்துக்குள்ளே அது மறைந்து கிடக்கிறதோ அது போல இறைவன் அந்த ஆலயத்திலே முன்பொருளாக நிற்பான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
இக்குணங்களுள் இறுதியாய் நிற்பது அவ்வப்பூதத்திற்குரிய சிறப்பு குணம் எனவும், ஏனையவை பொது குணங்கள் எனவும் அறிதல் வேண்டும்.
அது கட்டித்தனம். அதாவது இது இதுல ஒரு நுட்பம் பண்ணுகிறார், அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இப்ப ஆகாயத்துக்கு ஒன்று என்று சொன்னோம், அப்ப அதுதான் அதனுடைய சிறப்பு குணம். காற்றுக்கு ரெண்டு குணம் என்று சொன்னோமே, ரெண்டு குணம் இருக்கிறது உண்மை. இந்த இரண்டாவதாக சொல்லுகிற அந்த உணர்தல் தான் காற்றினுடைய சிறப்பு குணம். மற்றது மற்றதாகிய குணம் என்பது அது ஆகாயத்துக்குரிய குணம் இங்கே கலந்து நிற்கிறது. அதுபோல அக்கினிக்கு வருகிற பொழுது மூன்று குணம் என்றால், ஒன்று ஆகாயத்தினுடைய குணம், அடுத்தது காற்றினுடைய குணம். நெருப்புக்கு வருகிற மூன்றாவது குணம் என்று சொல்லப்படுகிற குணம் தான் நெருப்புக்குரிய ஒரிஜினல் குணம். அப்படி ஐந்திலையும் கடைசியாக சொல்லப்படுவதுதான் அந்தந்த பூதங்களினுடைய தனித்த குணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம சொல்லுகிறோம், இப்ப நீர் என்று சொல்ல வைத்துக் கொள்வோம், நீருக்கு நாலு குணம் என்று சொல்லிவிட்டோம். ஆகவே அதிலே கேட்டல் இருக்க வேண்டும், உன்றுதல் இருக்க வேண்டும், பார்த்தல் இருக்க வேண்டும், சுவைத்தல் இருக்க வேண்டும். ஐந்தும் இருக்கிறபடியால் இந்த ஐந்தும் தான் நீரினுடைய குணமா என்று கேட்டால், மற்றைய நான்கும் நான்கும் இருக்கிறதாலே நாளும் குணமா என்று கேட்டால், நாளும் அதிலே தங்கி இருக்கிறதே தவிர மற்றைய மூன்றும் மேற்சொன்ன பூதங்களினுடைய கலப்பாலே வந்த குணங்களே தவிர இதுல ஒரிஜினல் குணம் இல்லை. குணங்கள்ல அந்த தன்மை இருக்கிறதுல, நமக்கு நமக்கென்று ஒரு குணமும் சேர்க்கையினாலே வருகிற குணமும் இருக்கிறது. மற்றவை எல்லாம் சேர்க்கையினாலே வந்த குணம். கடைசியாக சொல்லப்படுகிற குணம் தான் அந்தந்த பூதங்களினுடைய ஒரிஜினல் குணம்.
இக்குணங்களுள் இறுதியாய் நிற்பது அவ்வப்பூதத்திற்குரிய சிறப்பு குணம் எனவும், ஏனையவை பொது குணங்கள் எனவும் அறிதல் வேண்டும். மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய், மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய், செந்தி தன்னுருவின் மூன்றாய், தாழ் புனலின் நான்காய், தரணி தலத்து அஞ்சாகி. திருமுறை 6:54-5
திருமுறையிலே வருகிற ஒரு பாடலை எடுத்து காட்டுகிறார். சும்மா ஒரு தடவை அந்த பாட்டில் கொஞ்சம் மெல்ல வாசிங்க.
மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய்,
மின் உருவை விண்ணகத்தில், மின் உருவை விண்ணகத்திலே அது ஒரு குணமாக இருக்கும், ஆகாயத்திலே ஒரு குணமாக இருக்கும்.
மிக்கு வீசும் கால் தன்னகத்தில்
என்பது காற்று, கால் என்பது காற்று. காற்றிலே, காற்றின் தன்னகத்திலே இரண்டாய்,
செந்தி தன்னுருவின் மூன்றாய்,
நெருப்பிலே மூன்றாய்,
தாழ் புனலின் நான்காய்,
நீரிலே நான்காய்,
தரணி தலத்து அஞ்சாகி,
நிலத்திலே ஐந்தாகி
எனவும், மன்னதனில் ஐந்தை, மானியரில் நான்கை, வயங்கு எரியில் மூன்றை.
ரிவர்ஸ்ல சொல்லுறேன், உங்க சொன்னது மேல இருந்து கீழே, இப்ப கீழே இருந்து மேல சொல்லுறேன். இங்க 5, 4, 3, 2
மன்னதனில் ஐந்தை, மானியரில் நான்கை, வயங்கு எரியில் மூன்றை, மாருதத்து இரண்டை, விண்டதனில் ஒன்றை. திருமுறை 6:63
ஒரு திருமுறையில மேல இருந்து கீழே சொல்லியிருக்கு, அடுத்த திருமுறையில கீழே இருந்து மேல சொல்லியிருக்கு.
எனவும் வரும் திருமுறை பகுதிகளில் ஐம்பூதங்களின் குணங்கள் கூறப்பட்டுள்ளமை காணலாம். இக்கருத்தமைந்த பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை
ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி.
பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. போற்றி திருவாகவல் 137-141
அங்க படிக்க எவ்வளவு நூல்கள் இருக்கின்றதை மட்டும் விளங்கி கொண்டா சரி.
என்னும் திருவாசக பகுதி பலரும் அறிந்தது. பூதங்கள் இக்குணங்களே அன்றி வேறு குணங்களையும் உடையன. பூதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலையும் உடையது. அவைகளை பற்றி செய்யுள் 9 நாம் பார்க்க இருக்கிறோம். பூதங்களிலிருந்து தோன்றிய காரியங்களே நாம் வாழும் உலகமும் உலகத்தில் காணப்படும் பல்வேறு வகையான எண்ணற்ற பொருள்களும் பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம்.
இந்த இடத்துல நிறுத்துவோமா?
நிறுத்துவோங்க.
ரொம்ப இன்றைக்கு கொஞ்சம் களைப்பான விஷயங்களை திரும்ப திரும்ப படிச்சுட்டோம், அதால புத்தி களைப்பா இருக்கும். என்ன கொஞ்சம் முன்னுக்கே நிறுத்தி இருக்கலாங்கிறது இப்ப உணரப்படுகிறது. இந்த அளவை விளங்குங்க, அடுத்த வகுப்புல மிச்சம் படிப்போம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. சிவார்ப்பணம்.